அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. மே மாதம் 26 நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் பிரதமர் நரேந்திர மோடியின் 2 ஆண்டுகால ஆட்சி குறித்த ஒரு கண்ணோட்டம்.
அவர் வெற்றி பெற்றது உன்னே உணர்தான். கடந்த 2 ஆண்டுகாலமாக இந்துத்துவா அந்த மதவாத அரசியலை பல்வேறு துறைகளில் திணிப்பதிலும் நாடு முழுவதும் அத்தகைய மோசமான நிலம் உருவாக்குவதிலையும் அவங்க வந்து திட்டமிட்டு முயற்சி எடுத்திருக்கிறாங்க.
கொழும்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட கூலியை வழங்க சத்தியாகிரகத்தில் ஈடுபட்ட செய்தி.
அமைதிகள் தவறாலையானால் எங்கள் பலத்தை நாங்கள் வெகு விரைவிலே மலையின் தலைவியை நாங்கள் நடத்தக்கூடிய பாமர போராட்டம் மூலமாக காட்டுவோம்.
இந்தியாவில் ஆன்டிபயோட்டிக் பயன்பாடு பற்றிய விழிப்புணர்வு குறைவாக உள்ளது என நிபுணர்கள் கருத்து. இன்னப்பிரை செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விஷ்ணுபிரியா மற்றும் மரியம் மைக்கேல்.
2010 கம்பாலாவில் உலக கால்பந்து கோப்பையின் இறுதிப் போட்டி திரையிடப்பட்ட இடங்களில் நிகழ்ந்த 2 குண்டு தாக்குதல்களுக்கு 7 பேர் குற்றவாளிகள் என உகாண்டா நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். இத்தாக்குதல்களில் 70க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். மேலும் 6 பிரதிவாதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டோரின் சாட்சியங்களில் பகுதியளவு நம்பிக்கை கொண்டு தீர்ப்பளித்த நீதிபதி அல்போன்சோ ஓவினி டோலோ, சோமாலியாவை அடிப்படையாக கொண்டு இயங்கும் அல் ஷபாப் இஸ்லாமிய குழுவிற்கு மூளையாக இசா அகமது லூயிமா செயல்பட்டார் என்று கூறியுள்ளார்.
அமெரிக்க அதிபர் பதவிக்கான குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் டொனால்டு டிரம்பின் பிரகடனங்கள் குறித்து சர்வதேச தலைவர்கள் கதிகலங்கி போவதற்கு சரியான காரணங்கள் இருப்பதாக அமெரிக்க அதிபர் ஒபாமா தெரிவித்துள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் G7 மாநாட்டில் ஒபாமா பேசுகையில், டொனால்டு டிரம்ப் உலக நடப்புகள் பற்றி தெரியாமல் தனது வீரத்தனத்தை காட்டி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வெளிநாட்டு தலைவர்கள் டிரம்பின் கருத்துக்களை எந்த அளவுக்கு கவனமாக எடுத்துக்கொள்வது என குழப்பத்தில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
லிபிய கடற்கரைக்கு அருகே படகு கவிழ்ந்ததால் பல டஜன் கணக்கான குடியேறிகள் நீரில் மூழ்கிவிட்டதாக அஞ்சப்படுகிறது. மத்திய தரைக்கடலில் ஆட்களை கடத்துவோருக்கு எதிராக செயல்பட்டு வருகின்ற ஐரோப்பிய ஒன்றிய கடற்படையின் பேச்சாளர் 30 பேர் வரை இறந்திருக்கலாம் என அஞ்சப்படுவதாகவும் 50 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். இத்தாலிய கடலோரப் படையினரோ 80 பேர் வரை மூழ்கியிருக்கலாம் என்கின்றனர்.
சிரியா மக்களுக்கு உதவிகளை வழங்கும் தங்களின் முயற்சிகள் வைக்கப்பட்ட இலக்குகளை விட குறைவாகவே எட்டப்பட்டு வருகிறது என ஐநா அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ஐநாவின் மனிதாபிமான ஒருங்கிணைப்பாளர் யான் ஏகலான், மே மாதத்திற்குள் 1 மில்லியன் மக்களுக்கு தேவையான பொருட்களை வழங்குவதே தங்களின் திட்டமாக இருந்தது, ஆனால் இதுவரை வெறும் 160,000 மக்களுக்கு மட்டுமே அது சென்றடைந்துள்ளது என தெரிவித்துள்ளார். அரசு படைகளும் எதிர்ப்பு அமைப்புகளும் உதவி நிறுவனங்களை மக்களை எளிதாக அணுக அனுமதிக்கவில்லை என்றால் பொதுமக்கள் பட்டினி நிலைக்கு செல்லும் ஆபத்தில் இருப்பதாக சிரியாவுக்கான ஐநா தூதர் ஸ்டெஃபன் டாமிஸ்டூரா தெரிவித்துள்ளார்.
பிரிட்டனுக்கு மேற்கொள்ளப்படும் நீண்டகால இடம்பெயர்வு அரசின் இலக்கை விட 3 மடங்கு அதிகமாகி கடந்த ஆண்டு 2வது மிக உயர்ந்த அளவை எட்டியிருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள்ளும் மேற்கொள்ளப்படும் குடியேற்றமும் அதிகரித்திருக்கிறது. இடம்பெயர்வை நீடித்து சமாளிக்கும் நிலையை குறைக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரிட்டன் குடியேற்றத்துறை அமைச்சர் ஜேம்ஸ் புரொக்கன்ஷயர் கூறியிருக்கிறார். மக்கள் பெருந்திரளாக வந்து குடியேறுவது முற்றிலும் கட்டுப்பாடற்ற நிலையில் உள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தோடு பிரிட்டன் இணைந்திருந்தால் நிலைமை இன்னும் மோசமாகும் என்று சிலர் கூறினாலும், ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகுவது இப்பிரச்சினைக்கான எளிய உத்தரவாதமான தீர்வாக இருக்க முடியாது என்று அரசு தெரிவித்துள்ளது.
நைஜீரியாவில் ஷெவ்ரான் எண்ணெய் நிறுவனம் தீவிரவாதிகளின் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தனது அனைத்து கடற்கரையை ஒட்டிய அலுவலகங்களையும் இந்த அமெரிக்க நிறுவனம் மூடிவிட்டதாக கூறப்படுகிறது. நைஜர் டெல்டா அவெஞ்சர்ஸ் என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் ஒரு அமைப்பு மின்சாரம் செல்லும் பாதையை தாங்கள் தகர்த்ததாக தெரிவித்துள்ளது.
செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். கொழும்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட கூலியை தோட்ட நிர்வாகங்கள் வழங்கக்கோரி சத்தியாகிரகத்தில் இன்று ஈடுபட்டனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆர். உதயகுமார்.
அரசாங்கத்தினால் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்ட இடைக்கால சம்பள அதிகரிப்பை தோட்ட நிர்வாகங்கள் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று தலைநகர் கொழும்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவரும் அமைச்சருமான மனோ கணேசன் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றது.
இப்பொழுது எங்கள் அழுத்தம் தோட்ட கம்பெனிகளுக்கு மீது செலுத்தப்படுகின்றது. நிச்சயமாக எங்களுக்கு இணக்கமாக வருவார்கள் நம்பிக்கை இருக்கின்றது. கம்பெனிகள் தவறாலையானால் எங்கள் பலத்தை நாங்கள் வெகு விரைவிலே மலையின் தலைவியை நாங்கள் நடத்தக்கூடிய பாமர போராட்டம் மூலமாக காட்டுவோம்.
அரசாங்கத்தின் அறிவித்தலின்படி நாளொன்றுக்கு 100 ரூபாய் என்ற அடிப்படையில் 2,500 ரூபாய் இடைக்கால கொடுப்பனவு மாதமொன்றுக்கு வழங்கப்பட வேண்டுமென்று கூறப்பட்டுள்ளது. இதனை வழங்க தோட்ட நிர்வாகங்கள் தொடர்ந்தும் மறுத்து வருகின்றன.
ஆர். உதயகுமார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றமைக்காக வடமாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது பற்றிய குறிப்புடன் வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம்.
தமிழக தேர்தலில் முதலமைச்சராக வெற்றி பெற்றுள்ள செல்வி ஜெயலலிதா அவர்கள் இலங்கை தமிழ் மக்கள் தமது அரசியல் அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கு உறுதுணையாக இருப்பார் என்று வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார்.
13வது திருத்த சட்டத்தில் இருந்து சிறந்த சமஷ்டி முறையொன்றுக்கு இந்நாடு மாற வேண்டிய அவசியம் உண்டு. அதற்கு இந்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்பும் பங்கும் மிக முக்கியமானது. இலங்கை தமிழ் மக்கள் சார்பில் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட இந்திய அரசாங்கத்திற்கு எமது தற்போதைய நிலைமையும் எமது வருங்காலமும் தார்மீக பொறுப்புகளாக அமைந்துள்ளன என்பதை இந்திய அரசாங்கத்திற்கு எடுத்து கூறக்கூடிய ஒரே தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மட்டுமே. இதன் பொருட்டு வடமாகாண சபையானது செல்வி ஜெயலலிதா அவர்களின் வெற்றியை வரவேற்று பாராட்டும் அதே நேரம் அவரின் அரசாங்கத்துடன் கிட்டிய தொடர்பாடல்களை வைத்துக் கொள்வதற்கும் விரும்புகின்றது
என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள்.
மாணிக்க வாசகம். கிழக்கு மாகாண முதல்வர் அகமது நசீர் கடற்படை அதிகாரி ஒருவரை பொது நிகழ்ச்சி ஒன்றில் கடுமையாக திட்டியதாக கூறப்படும் சம்பவத்தை அடுத்து அவர் முப்படைகளின் முகாம்களில் பிரவேசிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் திரிகோணமலை செய்தியாளர் ரத்னலிங்கம்.
கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமத் கடந்த வார இறுதியில் மூதூர் பிரதேசத்தின் சம்பூர் பகுதியில் உள்ள சம்பூர் மகாவித்யாலயத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட வேளை அங்கு கடமையில் நின்றிருந்த கடற்படை அதிகாரி ஒருவரை தூசித்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர் கடற்படை, விமானப்படை மற்றும் இராணுவ முகாம்களில் பிரவேசிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணசேன கொடுத்துவக்கு தெரிவித்திருக்கின்றார். இது மட்டுமல்லாது முதலமைச்சர் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளிலும் முப்படை அதிகாரிகள் எவரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த சம்பவம் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பூர் மகாவித்யாலயத்தில் கணனியினை வழங்கும் நிகழ்வு கடந்த வெள்ளியன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் ஓஸ்டின் ஃபெர்னாண்டோ, இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் கெசாப், கிழக்கு மாகாண கல்வி மீள்குடியேற்ற அமைச்சர் தண்டாயுதபாணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிகழ்வின் போதே முதலமைச்சர் கடற்படை அதிகாரி ஒருவரை தூசித்ததாகவும் கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிக்கையொன்றும் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக முதலமைச்சரின் கருத்தினை கேட்க பலமுறை தொடர்பு கொண்ட போதும் தொடர்பு கொள்ள முடியாதுள்ளது.
ரத்னலிங்கம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழக கண்ணோட்டம். மோடி தலைமையிலான பாஜக அரசு ஆட்சிக்கு வந்து இன்றுடன் 2 ஆண்டுகள் நிறைவு பெறும் நிலையில் இதுகுறித்த ஒரு கண்ணோட்டம் வழங்குபவர் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அரசு பதவியேற்று இன்றோடு 2 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கும் நிலையில் பல துறைகளிலும் சாதனைகளை நிகழ்த்தியிருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுவதும் இன்று கொண்டாட்டங்களை நடத்தியுள்ளது. 2014 மே மாதம் நடந்த தேர்தலில் 282 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றியதை அடுத்து மே 26 பிரம்மாண்டமாக நடந்த பதவியேற்பு விழாவில் பிரதமராக பதவியேற்றார் நரேந்திர மோடி. சரியாக 2 ஆண்டுகள் சென்றுவிட்ட நிலையில் பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பது, பெரிய அளவிலான ஊழல் புகார்கள் ஏதும் இல்லாதது, தொழில் முனைவோருக்கு ஊக்கமளிக்கும் ஸ்கில் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா போன்ற திட்டங்கள், வெளிநாட்டு பயணங்களின் மூலம் உலகில் இந்தியா குறித்த கவனத்தை ஏற்படுத்தியது என பாரதிய ஜனதா கட்சி தன் சாதனைகளை பட்டியலிடுகிறது. விவசாயத்திலிருந்து விண்ணுலகு வரை மோடி அரசு சாதனை படைத்திருப்பதாக கூறுகிறார் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன்.
அடித்தட்டு மக்களுக்கு முத்ரா வங்கியாக இருக்கட்டும், 12 ரூபாய்க்கு காப்பீடு திட்டத்தை கொடுப்பதாக இருக்கட்டும், நீங்கள் 330 ரூபாய்க்கு விபத்து ஆயுள் காப்பீடை கொடுப்பதாக இருக்கட்டும், ஏழைகளுக்கு வங்கி கணக்கு தொடங்குவதாக இருக்கட்டும், அடிப்படை கட்டமைப்பை செப்பனிடுவதாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய சீர்திருத்தங்களை அந்த ரியல் எஸ்டேட் மசோதாவில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இவையெல்லாம் நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். விவசாயத்திலிருந்து விண்ணுலகு வரை எல்லா விதத்திலும் நல்ல நம்பிக்கையை விதத்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய சாதனை.
ஏமன், லிபியா ஆகிய நாடுகளில் மோதல் நிகழ்ந்தபோது அங்கு வசித்த பெரும் எண்ணிக்கையிலான இந்தியர்களை மிக விரைவாக வெளியேற்றியது சமீப கால வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வாக ஊடகங்களால் பார்க்கப்படுகிறது. மோடி பிரதமராக பதவி வகித்த முதல் ஆண்டில் அவர் பெரிய அளவில் வெளிநாட்டு பயணங்களையும் மேற்கொண்டார். அந்த வெளிநாட்டு பயணங்கள் இந்தியாவை பற்றிய நல்லெண்ணத்தை உலகம் முழுவதும் ஏற்படுத்தியிருப்பதாக ஊடக விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஆனால் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் அவர் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பித்துள்ளது. வருடத்திற்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கப் போவதாக வாக்குறுதி அளித்த பாரதிய ஜனதா கட்சி தன் வாக்குறுதியில் வெகுவாக பின்தங்கியிருக்கிறது என்றும், தங்களுடைய ஆட்சிக் காலத்தில் 1250 ஹெக்டேர் நிலத்தில் நடந்து வந்த விவசாயம் தற்போது 1200 ஹெக்டேர் நிலத்தில்தான் நடப்பதாகவும் காங்கிரஸ் குற்றம் சாட்டுகிறது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்குறுதியளித்த பல விஷயங்களை, குறிப்பாக கருப்பு பணத்தை மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வருவது போன்றவற்றில் இந்த அரசு சிறப்பாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. சிறுபான்மையினர் விவகாரத்தில் மோடி அரசு சிறப்பாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. சமூக நல்லிணக்கத்தை குலைத்ததுதான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியின் ஒரே சாதனை என்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளரான ஜி ராமகிருஷ்ணன்.
அவர் வெற்றி பெற்றது உன்னே ஒன்றுதான். கடந்த 2 ஆண்டு காலமாக இந்துத்துவ அந்த மதவாத அரசியலை பல்வேறு துறைகளில் திணிப்பதிலும் நாடு முழுவதும் அத்தகைய மோசமான நிலம் உருவாக்குவதிலையும் அவங்க வந்து திட்டமிட்டு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அது நாளடைவில் மக்கள் மத்தியில் ஒற்றுமையை சீர்குலைக்கும் ஒழியே அது வந்து இந்தியாவுடைய ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு அது வந்து பயன்படாது.
இதற்கிடையில் இந்த 2 ஆண்டு நிறைவுக்காக பெரும் செலவில் செய்யப்பட்டிருக்கும் விளம்பரங்கள் குறித்து கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால்.
முரளிதரன், அதீத ஆன்டிபயோட்டிக் பயன்பாட்டை பிரிட்டனும் சீனாவும் குறைத்துள்ளது என செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவை பொறுத்தவரை ஆன்டிபயோட்டிக் பயன்பாடு பற்றிய விழிப்புணர்வு குறைவாக உள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். அது பற்றிய ஒரு செய்தி குறிப்பு. ஆன்டிபயோட்டிக்கை அதிக அளவில் பயன்படுத்துவதால் அது நோய் விளைவிக்கும் பாக்டீரியாவுக்கு மருந்துகளை எதிர்த்து நீட்டிக்கும் தன்மையை அதிகரிக்கும். இது தொற்று நோய்களை குணப்படுத்துவதை கடினமாக்கும் என தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் மருந்து கடைகள் மட்டுமல்லாது பல சில்லறை வணிக கடைகளில் கூட மருந்துகள் விற்பனை செய்யப்படுகிறது என்றும், அதை தடுக்க அரசு முன்வர வேண்டும் என்கிறார் நுகர்வோர் உரிமை ஆர்வலர் மற்றும் வழக்கறிஞர் மார்டின்.
அப்போ ஒரு மருத்துவரோட பரிந்துரை இல்லாமலே, அதுவும் குறிப்பாக ஆன்டிபயாட்டிக்ஸ் போன்ற மருந்துகள் வந்து தாராளமாக இங்கே கிடைக்கும். தாராளமாக கிடைக்குன்னா அது மருந்து கடையில் மட்டும் இல்லை, பெட்டி கடையில், மளிகை கடையில், இங்கே உள்ள எல்லா கடைகள்லையும் வந்து அது சாதாரணமாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த மருத்துவரோட பரிந்துரையும் இல்லாமல் நாமளே நேராக போய் ஒரு ஆன்டிபயாட்டிக் இங்கே வாங்க முடியும். அந்த ஆன்டிபயாட்டிக்கோட தன்மைகள் என்ன, அது நம்ம உடல்ல ஏற்படுத்துகிற பாதிப்புகள் என்ன அப்படிங்கிற விஷயங்களை பற்றி மக்களிடம் கொஞ்சம் கூட ஒரு அடிப்படையான புரிதல் இல்லை என்பதுதான் உண்மை.
அதிக அளவு ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை பொதுமக்கள் பயன்படுத்துவது ஒரு புறம் இருந்தாலும், தமிழகத்தில் பல மருத்துவர்களுக்கே இது குறித்த விழிப்புணர்வு இல்லை என்கிறார் தமிழக மருத்துவ கவுன்சிலின் துணைத் தலைவர் ஜெயலால்.
மருத்துவர்களுக்கு இதை குறித்த விழிப்புணர்வு இன்றைக்கு சற்று குறைவாகத்தான் இருக்கிறது. ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கு மிக அதிக அளவு உயர்ந்திருப்பது பல மருத்துவர்களே அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதைத் தொடர்ந்து மக்கள் இன்றைக்கு பல்வேறு வியாதிகளுக்காக மருத்துவர்களை நாணாமல் கடைகளுக்கு சென்று எந்த பிரிஸ்கிரிப்ஷனும் இல்லாமலே இந்த மருந்துகளை பெற்றுக்கொள்ள வசதி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஓவர் த கவுண்டர் செயல் என்பது குறைக்கப்படவில்லை என்று சொன்னால், தடுக்கப்படவில்லை என்று சொன்னால் இந்த ஆன்டிபயாட்டிக் பயன்பாட்டினை நம்ம குறைக்க முடியாது.
சமீபமாக உலக சுகாதார மையம் ஆன்டிபயாட்டிக் பயன்பாடு குறித்து எடுக்கப்பட்ட ஆய்வில் 75% இந்தியர்கள் சளி மற்றும் ஃப்ளூ காய்ச்சலுக்கு ஆன்டிபயாட்டிக் பயன்படுத்தினால் குணமாகும் என்று நம்புகிறார்கள் என தெரிவித்துள்ளது. நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
2010 கம்பாலாவில் உலக கால்பந்து கோப்பையின் இறுதிப் போட்டி திரையிடப்பட்ட இடங்களில் நிகழ்ந்த குண்டு தாக்குதல்களுக்கு 7 பேர் குற்றவாளிகள் என உகாண்டா நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். அமெரிக்க அதிபர் பதவிக்கான குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் பிரகடனங்கள் குறித்து சர்வதேச தலைவர்கள் கதிகலங்கி போவதற்கு சரியான காரணங்கள் இருப்பதாக அமெரிக்க அதிபர் ஒபாமா தெரிவித்துள்ளார்.
இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை இன்றைய நிகழ்ச்சி மற்றும் எங்களது ஒருவார கால தொகுப்புகளையும் bbctamil.com என்ற இணையதளத்திலும், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களிலும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.